வணக்கம் நேயர்களே, நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலியின் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 எனும் பண்பலை வரிசையிலும், அவுஸ்திரேலியாவில் இருந்து 24 மணத்தியாலங்களும் ஓயாது உலக தமிழ் உறவுகளுடன் உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் வானொலியிலும் நிகழ்ச்சிகளை கேட்டனுபவிக்க செவிசாய்த்து காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாத முழக்கமாய் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி.
தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். சங்கநாத நேர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று 3ஆம் திகதி, ஆணி மாதம், 2020. தமிழ் சர்வாரி ஆணி 19, வெள்ளிக்கிழமை, ஜில்ஹாயிதா 11. இன்றைய நாள் எல்லோருக்கும் முகத்தில் பொலிவுடனும் சிறப்பான நாளாகவும் புத்துணர்ச்சியுடனும் ஆரம்பிக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை திருக்குறளின் மூலம் ஆரம்பிக்க, திருக்குறளையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நமக்காக அளிக்கிறார் திரு மேர்வன் கொன்சென்ட்ரேன் அவர்கள்.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், 36வது குறள், அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அகவை முதிர்ந்த காலத்தில்தான் மனிதர்கள் அறநெறி பற்றி பெரிதாக பேசுவர், அறநெறியில் நடக்க முயல்வர், இளமையில் கண்டபடி நடப்பர். அவர்களை நோக்கியது இந்த குறள். கடைசி காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் எண்ணாது இன்றே இப்பொழுதே அறச்செயல்களில் ஈடுபடுக. மனிதனுக்கு இறப்பு என்று வரும் என்று தெரியாது. அறநெறி ஒருவன் இறக்கும் காலத்துக்கு அழியா துணையாகும். வாழ்நாள் எல்லாம் அறச்செயல் செய்யாத ஒருவன் மரணப்படுக்கையில் இருந்தபோது அறம் செய்ய எண்ணம் கொண்டான். பெட்டிச்சாவி பிள்ளை கையில், மனைவி காலமுக்கு இறால் பேச வரவில்லை. பெட்டியில் உள்ள பணத்தில் சிறிது எடுத்து சிறு முடிச்சாக கட்டி ஒரு ஏழைக்கு கொடு என்று குறிப்பில் கையை உருட்டி திரட்டி காட்டினான். புரிந்து கொண்டார்கள் பிள்ளையும் மனைவியும். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு காட்டிக்கொள்ளக் கூடாது என்று நினைத்து மனைவி சொன்னாள், ஐயோ இந்த நேரத்தில் விளாம்பழத்துக்கு ஆசைப்படுகிறீர்களே, தின்றால் உடம்புக்கு என்னாகும் என்றாள். பிள்ளை சொன்னான், பாலில் துணியை நினைத்து வாயில் பிழிகிறோம், ஆனால் அப்பா சாதம் உருட்டி தர சொல்கிறார், எப்படி கொடுப்பது? உள்ள நாளெல்லாம் விட்டு உயிர் போகும் போது அறம் செய்ய முடியாது. இளைஞர்கள் நினைக்கிறார்கள், அறம் செய்வதெல்லாம் கிழடுகள் பார்க்கட்டும், நாம் சம்பாதிப்போம் அனுபவிப்போம் என்று. வாழ்நாள் நம் கையில் இல்லை. அப்படியே நெடுநாள் வாழ்ந்தாலும் பெட்டிச்சாவியும் சுதந்திரமும் பறிபோய்விடும். உலகை விட்டு நாம் செல்லும் போது உயிரே என கொஞ்சிய மனைவி உடன் வரமாட்டாள், பிள்ளை வரமாட்டான். நமது பணம் வராது, ஆனால் ஒன்றே ஒன்று வரும், அதுதான் நம் உயிரறிவில் பதிந்து விட்ட தூய்மை. அது அறச்செயலால் உண்டாகியிருப்பது. அது நமக்கு துணை. எதற்கு? அடுத்து நாம் உயர்ந்த உள்ளம் பெறுவதற்கு. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. இன்று சிந்திக்கும் வேளையில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது அது பொன்றுங்கால் பொன்றா துணை.
தொடர்ந்து நம் எண்ணங்கள் எப்படிப்பட்டவை என்பதை ஒரு அருமையான நற்சிந்தனை மூலம் நமக்கு வழங்க வருகை தந்திருக்கிறார் திரு பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் நல்ல சிந்தனைகளுடன் உங்களோடு சேர்ந்திருப்பதில் ஆனந்தம் அடைகிறேன். பட்டணத்தடிகளை பற்றி யோசிக்கின்ற பொழுது அவர் சொன்ன வாக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. தன்னப்பம் தன்னை சுடும், ஊட்டப்பம் வீட்டை சுடும் என்று அவர் கூறிய அந்த சிறு வாக்கியத்திற்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கின்றன. நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதை செயல் செய்கிறோம். அதனால் வருகின்ற விளைவுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னும் எளிமையாக விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த கதையை கேளுங்கள். முகக்கண்ணாடி தெரியாத ஒரு ஊரிலே எதேச்சையாக அவ்வழியே வந்த அந்த வழிப்போக்கன் ஒரு கண்ணாடியை தவற விட்டு சென்று விடுகிறான். அந்த ஊரிலே வசிப்பவன் ஒருவன் கண்ணாடியை எடுத்து பார்க்க அதில் தெரிவது தன் முகம் என்பதை அறியாது, அடடா இது என் தந்தையின் ஓவியம் போல் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டு வீட்டில் கொண்டு போய் மாட்டி வைத்து விட்டான். மறுநாள் அவனுடைய மனைவி அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்துவிட்டு, ஏன் நடுவீட்டிற்குள் ஒரு பெண்ணின் ஓவியத்தை கொண்டு வந்து மாட்டி வைத்திருக்கிறீர்கள் என்று கணவனுடன் சண்டை போடுகிறார். அவனும் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. சரி, ஊர் பஞ்சாயத்தில் பேசுவோம் என்று இருவரும் கண்ணாடியை கொண்டு செல்ல ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அதனை பார்த்துவிட்டு, இது என் முன்னோரான தலைவர் ஓவியம், எனவே இதை நம் ஊர் பஞ்சாயத்து வாசலில் மாட்டுவோம் என்கிறார். அங்கும் அதே தொல்லைதான். அட, என்னடா இது, பம்பாய் போய் விட்டது. அந்த ஓவியம் வந்ததிலிருந்து பல குழப்பங்களை சந்திக்கிறது என்று யோசித்தது ஊர் சபை. அந்த வேளை அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வருகிறார். அவரிடம் கண்ணாடியை காண்பிக்க அவரோ, இது ஏதோ ஒரு துறவியின் ஓவியம், ஆலயத்தில் மாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கோவிலில் மாட்டப்பட்ட கண்ணாடி காற்றில் அங்கும் இங்குமாய் ஆட குரங்கொன்று அதை கவனித்து கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கோபம் கொண்டு கீழே தள்ளி விழுத்து நொறுக்கிவிட்டது. நேயர்களே, இங்கே கதையில் கூறப்படும் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றவைதான் நம் எண்ணங்கள். நாம் எம் மனத்தில் நல்லவற்றை நினைத்தால் எம் மனத்தை காட்டும் பிரதிபிம்பமாகிய முகம் ஆனந்தமாக தெரியும், அழகாக மலரும். நாம் தீங்கு நினைத்தால் நம் முகம் அழுக்கு படிந்த தோற்றத்தில் தெரியும். இதனைத்தான் நம் முன்னோர்கள் அகத்தின் அழகு புறத்தில் தெரியும் என்றார்கள். எனவே நல்லெண்ணங்களால் நம் வாழ்வை மேன்மைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
தொடர்வது நம் புலமை பாட்டி ஔவையாரை பற்றி நீண்ட நாட்களுக்கு பின் சங்கநாதத்தோடு இணைந்து நமக்காக தருகிறார் திருமதி பிரியா சீதரன் அவர்கள். வணக்கம் அன்றி.
வணக்கம். வெலிங்டன் சிவயோகமணி அவர்களின் கட்டுரை ஔவை பாட்டி நம் கிழவி அமுதல் இனிய சொற்கிழவி. சிறுவர்கள் வாயினிக்க பாடும் பாட்டி ஔவை பாட்டி. அவர் தமது சமூகத்தை பற்றியும் சக மனிதனின் நல்வாழ்வு பற்றியும் அதிகம் சிந்தித்த சான்றோர்களில் உயர்ந்தவராக மதிக்கப்பட வேண்டிய ஒருவர். பெரியோர்களை மட்டுமன்றி குழந்தைகளையும் சிறுவர்களையும் மனிதர் பாடல் விதை ஒன்றை பண்படுத்த கருதிய பெரியார். மொழியின் எழுத்து வடிவத்தை கற்கும் முன்னரே கருத்தின் வடிவத்தை நெஞ்சில் பறிக்க வல்லது ஆத்திசூடி. குன்றவேந்தனும் ஆத்திசூடியும் தமிழ் நெடுங்கணக்கை பிள்ளைகள் அறிவதோடு நீதி அறிவுரைகளையும் தந்து வெளிப்போட்டுகின்றன. இப்பாடல்கள் எண்ணத்தின் மணிச்சரங்கள், கருத்து கரும்புகள். ஔவையார் குழந்தைகளுக்கு பாட்டி கதை சொல்வது போல அறிவுரைகளை கதை போல நெஞ்சில் இருத்த பாடல்கள் சொல்லி பாட்டியே ஆகிவிட்டார். அதுவும் குழந்தைகள் மனத்தில் கூண் பாந்தியாக குடிகொண்டு விட்டார். அவர் பாடிய 273 பாடல்கள் பள்ளி சிறுவருக்கு பெரிதும் உதவக்கூடியன, உயர்த்தக்கூடியன. பாட்டியின் ஆத்திசூடியை மழலையரின் பாட்புட்டி என்றே கூறலாம். குழந்தைகளுக்கு பாலை இலகுவாக ஊட்ட எளிய உருவில் பாட்புட்டி அமைக்கப்பட்டது போல ஔவையின் ஆத்திசூடியும் குழந்தைகள் பயிலத்தக்கவாறு 2-3 சொற்களாலான மிகச்சிறிய வாக்கியங்கள் இலக்கு தமிழில் இலகுவாக கருத்துக்களை பொறித்து புகட்டுகின்றது. ஆத்திசூடியை பாட்புட்டி என்றால் கொன்றைவேந்தனின் ஸ்ரோ எனலாம். கிளாஸில் குடிக்க தெரியாத சிறுவர்கள் ஸ்ரோயினால் இலகுவாக தாமே உறிஞ்சி அனுபவித்து குடித்து விடுவர். அதேபோல குன்றைவேந்தனும் சிறுவர்கள் இலகுவாக உள்வாங்கிக் கொள்ளத்தக்கவாறு 4-5 சொற்களில் ஒரு வரி வாக்கியத்தில் உய்விக்கும் நீதி உரைகளை ஊட்டுகின்றது. மூல சூழ்நிலையை வாழ்வின் சாரத்தை தேக்கி நிற்கும் கிண்ணம் எனலாம். அது இளையோர் மனத்தில் அறத்தையும் அருளையும் பாட்டி கட்டி பயிராக்கும் கருத்துக்கள் அனைத்தையும் நாலு வரியில் நயமாக போட்டுவது. மனிதகுலம் மனிதனாக வாழும் முறைமையை வழிகாட்டுவது. ஈட்டலும் வகுத்தலும் ஈதலும் எப்படி என்றும் சமய கருத்துக்களையும் விதைத்து வீடு வேறு பெற புண்ணியம் சேர்த்தலையும் இல்லாட்டி வழிவகுத்து நல்லாசிரியான் நல்வழி. தமிழ் கூறும் நல்லுலகு வாழ அவ்வை பாட்டி தந்த அருநிதியங்கள் இந்நூல்களாகும். பாட்டிய பாடிய ஒவ்வொரு பாடலிலும் கருத்து இருக்கும், கற்பனை இருக்கும், உண்மை இருக்கும், உலகியல் அறிவு இருக்கும், ஏன் நகைச்சுவை கூட இருக்கும். அகப்பொருளாயினும் புறப்பொருளாயினும் இதையும் ஆழமாக அழகாக எளிய இனிய சொற்களில் தெளிவாக திறம்படிக்க வலிக்கும் வாட்டில் உள்ளவர் அவை பாட்டியார். ஞானமும் கல்வியும் நயன் அளித்த அமுதலினிய சொற்களவி ஆவர். அறம் செய்ய விரும்பு என்ற நீதிமொழி நிலைத்து நிற்கும் வரை, அகர ஒளி நிலைப்பற்றி ஒழிக்கும் வரை அருந்தமிழ் மொழியும் என்றும் இளமையுடன் நிலைத்திருக்கும். அவர் பாட்டியின் பெயரும் அவரிடத்த நீதியும் தமிழிலகில் நிலைத்து உழவும் என்பது திண்ணம். ஆ என்ற எழுத்தை அழிய துவங்கும் போதே பாடலாக அகர மொழிக்கும் ஆற்று சூடியை கருத்தறியாதே பாடி மகிழாத குழந்தைகள் இல்லை. சூழல்களை மட்டுமன்றி பெரியோர்களையும் போற்ற வைப்பது பாட்டி போதிக்கு நீதி உரைகளாகும். அவர்களது வாயில் எடுத்ததற்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் வருவது அவ்வையின் நீதி வாக்கியங்கள். இளைஞர் பெரியார் கற்றோர் கல்லோதார் என யாவராலும் நினைவு கூறத்தக்கவர் அவ்வை பாட்டி. ஞானமும் கல்வியும் நயந்து அளித்த தமிழ் தாயவள். எமக்காகவே வாழ்ந்து நீதிகளை உரைத்தவள். நாம் அவள் மொழி வாழ்மொழி வாழ்ந்து நல்வாழ்வு பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
அரியது கேட்டும் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது ஓம் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் சீதலரிது தானமும் தவமும் தாம் சீவராயும் வானவர் நாடு வழி திறந்திடுமே.
அரியது கேட்டவர் அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
கொடியது கேட்கும் வரி வடி வேலாய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதரிலும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிரு அதனினும் கொடிது அவர் கையாரில் உறவுவது தானே.
மிக்க மகிழ்ச்சி. சொல்லா தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒவ்வையே, பெரியது
என்ன? பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகம் படிப்பு நான் முகம் கரியமானுந்தியில் வந்தோமான் கரியமானோ அலைகிடத்துகின்றோன் அலைகடலோ குருமுனி எங்கையில் அடக்கும் குருமுனியோ கலசத்து பிறந்தோன் கலசமோ புவியில் திருமன் புவியோ அறவிரு குறுதலை போரும் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரும் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டதும் பெருமையை சொல்லவும் பெரிதே.
ஔவையே, வானவரும் உனது வாக்கிற் கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
இனியது கேட்கும் தனி நெடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதி தொழுதல் அதனினும் இனிது அறிவினது சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே.
அரியது கொடியது பெரியது இனியது அனைத்துக்கும் முறையோடு விடைபகன்ற ஒவ்வையே, புதியது என்ன?
என்றும் புதியது. முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது. உருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது. உருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது.
அன்பான தாய் தமிழ் உறவுகளே, தாயகத்திலேயே வாழ்ந்தாலும் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எமது தாய்மொழி நிலைத்திருக்க வேண்டும், அடுத்த சந்ததியினருக்கு கடத்தவும் வேண்டும் எனும் நல்லெண்ணத்துடன் ஊக்கத்துடன் செயலாற்றும் பெற்றோரின் ஆர்வத்துடனான ஈடுபாட்டை ஏனைய சமூகங்களும் கருத்தில் கொண்டும் சங்கநாதம் வானொலியுடன் தொடர்ந்து இணைந்து இன்புற்றிருக்கவும் வேண்டுகின்றோம். அடுத்து நமக்காக தன் இனிமை பொங்கும் மலலக்குரலில் மிகவும் உருக்கமாக பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீராம ஜெயம் என்னும் ராம்பிரானுக்கான புதியை பாடி இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றார் குழந்தை செல்வி சயாரா சுஜீவன். வணக்கம். தொடர்ந்து கவிதை. தலைப்பு இயற்கை. வழங்குபவர் செல்வி துவாரகா சூரியகுமார். வணக்கம் துவாரகா.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் துவாரகா சூரியகுமார். எனது கவிதையின் தலைப்பு இயற்கையாய் இசைந்து இருப்போம். இயற்கையாய் இசைந்து இருப்போம். கல் உயிர்கள் வாழும் அம் உலகம். கல் உயிர்கள் வாழும் அம் உலகம். சுவாசிக்க சுத்தமான காற்று தரும் மரங்கள். நாம் சுவாசிக்க சுத்தமான காற்று தரும் மரங்கள். உயிர் வாழ உன்னதமான நீர் தரும் மலைகள். நாம் உயிர் வாழ உன்னதமான நீர் தரும் மலைகள். எல்லோருக்கும் எல்லாம் தரும் இந்த அற்புத இயற்கை. எல்லோருக்கும் எல்லாம் தரும் இந்த அற்புத இயற்கை. அந்த அற்புதமான வியத்தக படைப்பு நமக்கு மட்டும் சொந்தமென நாமே அம்பூட்டை உடைக்கலாமோ? நாமே அம்பூட்டை உடைக்கலாமோ? இல்லை இல்லை, நாமும் இயற்கையின் ஒரு சேயே என உணர்வோம். இல்லை இல்லை, நாமும் இயற்கையின் ஒரு சேயே என உணர்வோம். இசைந்து இருப்போம் இயற்கையாய் அம்பூட்டி. இசைந்து இருப்போம் இயற்கையாய் அம்பூட்டி. நன்றி, வணக்கம்.
தொடர்வது கே சி துறை அவர்களின் உலக செய்திகள்.
வணக்கம். விரைவு செய்திகள். சீனாவில் கொரோனா போல புது வகையான வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 72 மணி நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவர் வெனிசுலா நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்று அந்த நாட்டு அதிபர் அதிரடி உத்தரவு போட்டிருக்கின்றார். ஏன்? கொரோனா வைரஸ் போல கொள்ளை நோய் ஒன்று சீனாவில் புதிதாக அடையாளம் காணப்பட்டு இருப்பதாக சீனாவினுடைய வைரஸ் பிரிவு வைத்தியர் கின் சோ ஷாங் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அதிரடி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. உலக நாடுகள் கொரோனா வைரஸை போல தாமதிக்காமல் இதில் உடனடியாக சேர்ந்து இயங்க வேண்டும் என்றும் அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. இது பழைய பன்றி காய்ச்சல் போன்றது என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் கொரோனாவை போல இது ஒரு பெண்டமிக்காக மாறி மக்களை பெருவெள்ளமாக அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும் இதனுடைய பெயர் G4E7H1N1 என்று அடையாளமிடப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2009 ஆண்டு பன்றி காய்ச்சல் மெக்சிகோவில் ஆரம்பித்து பலரை கொன்றாலும் கூட மரண எண்ணிக்கை அதிகமாக இருக்கவில்லை. ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய மரண எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்றும் இறைச்சி உணவுகளில் இருந்தே இது பரவுவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து இங்கிலாந்தில் இருக்கின்ற நொட்டிங்ஹாம் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கையானது இது பன்றியிலிருந்து உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவில் ஏற்கனவே பலருக்கு தொற்றிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெனிசுலா நாட்டிற்குரிய தூதுவர் இசபெல் பிரில் கொன்சே பெட்ரோசா அம்மையார் 72 மணி நேரங்களில் அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ கேட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் வெனிசுலாவிற்கும் இடையே பிரச்சனையானது மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது. இப்போதைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ ஜனநாயகத்திற்கு முரணானவர் என்றும் அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஜுவான் குவாய்டோ அவர்களை அதிபராக நியமிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டு வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த 11 பேருக்கு தடை விதித்து கருப்பு பட்டியலில் அவர்களை போட்டது. அதைத் தொடர்ந்து எமது நாட்டு விவகாரத்தில் தலையிட்டு விட்டீர்கள், ஆகவே இங்கு நீங்கள் இருக்க முடியாது என்று விரட்டி அடித்திருக்கின்றார். ஆனால் கொரோனா காரணமாக இப்பொழுது வெனிசுலா நாட்டில் விமான பறப்பு எல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவர் எவ்வாறு 72 மணி நேரத்தில் அந்த நாட்டை விட்டு விமான வழியால் பறப்படுப்பது என்கின்ற கேள்விக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவருக்கு வெனிசுலா அதிபர் யாதொரு பதிலையும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்று கருதப்படுகின்ற ரெம்டெசிவியர் என்கின்ற மருந்தை அடுத்த 3 மாதங்களுக்கு தமக்கே தர வேண்டும் என்று அதன் உற்பத்தி நிறுவனமாகிய கிளியட் சயின்ஸுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உலகின் பல நாடுகளுக்கு இந்த மருந்து வழங்கப்பட்டு இருக்கின்றது. அவர்களினுடைய மருந்து களஞ்சியங்களில் இருக்கின்ற மருந்து புட்டிகளை எல்லாம் தமது நாட்டிற்கே தரும்படியும் அவர் கேட்டிருக்கின்றார். இந்த நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற ரெம்டெசிவியர் மருந்தினுடைய 90% ஜூலை மாதத்திற்கும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரை மூன்று மாத காலங்களுக்கு தமக்கே தர வேண்டும் என்றும் 500,000 மருந்து புட்டிகளுக்கு அவர் ஆர்டர் கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மருந்து கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்று லிவர்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை விஞ்ஞானி அன்ட்ரூ ஹில் அவர்கள் கூறுகின்றார். இந்த மருந்தை ஐரோப்பாவில் பாவிக்கின்றார்கள். ஐரோப்பாவினுடைய மருந்துகள் பாவனை கட்டுப்பாட்டு நிறுவனமாகிய EMA கூட இந்த மருந்தை பாவிக்கலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஆனால் மிகவும் விலை கூடிய மருந்தாக இருக்கின்ற காரணத்தினால் உயிரிழக்கப் போகின்ற ஆபத்தான நிலையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே இப்பொழுது ஐரோப்பாவில் இந்த மருந்து வழங்கப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவில் இப்பொழுது நிலைமை கட்டுமீறி போய்விட்டது. ஆகவே விவகாரத்தை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டுமாக இருந்தால் இனி அனைத்து மருந்துகளையும் கொள்வனவு செய்து அமெரிக்காவில் இறக்கி அமெரிக்கர்களுக்கு வழங்காவிட்டால் இந்த நிலையில் இருந்து அமெரிக்கா மீண்டு வர முடியாது என்பது அமெரிக்க அதிபரனுடைய அதிரடி கருத்தாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் எடுத்திருக்கின்ற முடிவு மிக சிறப்பானது என்று அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அலெக்ஸ் அசார் அவர்கள் கூறியிருக்கின்றார். மேலும் ஏற்கனவே 140,000 புட்டிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுவிட்டன. டிரம்ப் நிர்வாகத்தினுடைய 500,000 புட்டிகளை தவிர மேலதிகமாக தேவைப்படுகின்ற காரணத்தினால் இறக்குமதி செய்யப்படவும் இருக்கின்றது. மேலும் இந்த மருந்து மிகவும் விலை கூடியது. ஒரு மருந்து புட்டி 390 அமெரிக்க டாலர்கள். 5 நாட்களுக்கு 6 புட்டிகள் ஏற்றினால் ஒருவரை கொரோனா நோயிலிருந்து காப்பாற்றி விடலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த மருந்தை அமெரிக்காவில் பாவிக்கலாம் என்று அமெரிக்க அதிபரனுடைய உத்தரவும் சிபார்சும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த அதிரடி நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் இறங்கியிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை, வணக்கம் அவர்களே.
வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை தீரோடு விளக்கும் செந்தமிழே. வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை தீரோடு விளக்கும் செந்தமிழே. வணக்கம்
நிறைவுபடுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளையும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் எனக்கு உதவி புரிந்த சிவரஞ்சினி சிவகுமாரன் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுடன் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.